இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தெண்டல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இனிய வாழ்வு பெறுவாய். பொய் சொல்பவனுக்கு அந்த இறைவன் பொய்யாகவே தோன்றுகிறான். மெய் சொல்பவனுக்கு மெய்யாகவே அவரும் இருக்கிறார். நீ முதலில் உன்னை அறிந்து கொள், அதன் பிறகுதான் தலைவனாகிய இறைவனை அறிந்து கொள்ள முடியும். நீ நல்ல கல்வி கற்றிருந்தால் அதை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இன்றே கற்றுக்கொடு. இறைவன் மேல் உள்ள பக்தியை மறக்காமல் வைத்திருங்கள். அதே நேரம் பயங்கொள்ளாமலும் இருங்கள். அப்போது நானே உங்களுக்கு தேவையானவற்றை தர தேடி ஓடி வருவேன். உன்னிடம் பகட்டு மொழி வேண்டாம். அந்த பேச்சால் ஏற்படுவது வெறும் பாவம் மட்டுமே. தவங்களில் சிறந்த தவம் மனம் ஒன்றிய இருவர் நடத்தும் இல்லறந்தான். இறைவனுக்கு பயந்து மக்களுக்கு உதவி செய்து அற வழியில் வாழ்பவனே உயர்ந்த குடியே சேர்ந்தவன். அவனே நல்வாழ்வும் வாழ்வான். மற்றவர்கள் செய்த உதவிகளை மறக்காமல் மனதில் இருத்தி வைத்திருப்பவர்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறார்களோ அவ்வளவு காலமும் எந்த தீங்கும் வராமல் வாழ்ந்திருப்பார்கள். ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டால் அந்த குரு கூறிய வார்த்தைகளை மனதில் நிறுத்தி கொண்டால் அந்த வார்த்தைகளிலேயே குருவை காணலாம். பில்லி சூனியம் பேய் இவைகளை நம்ப வேண்டாம். அவை உலகத்தை ஆள்வதும் இல்லை. இறைவனை பற்றிய நினைவுகளோடு வாழ்ந்தால் கலி என்பது மாயை. மனிதன் பணிவோடு இருந்தால் அந்த கலி பணிவுக்கு அகப்பட்டு அடங்கி போகும். தர்மம்தான் கலியை கரைக்கும் நீர். தர்மம் செய்தும் கலியை கரைத்து விடலாம். உன்னை விட உயர்ந்த மனங்கொண்ட ஒருவரை நீ காண நேரிட்டால் பொறாமை கொள்ளாதே. மாறாக அவனை போற்று. இந்த பண்பு உனக்கு வந்தால் அவனை காட்டிலும் பெரியோராக தலைப்பாய். இனிய வாழ்வும் பெறுவாய். தன் மீது பக்தி கொண்ட பக்தர்களை பக்தியை சோதிக்க இறைவன் முயற்சிக்கிறான், பின் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தன்னை நம்பாதவர்களுக்கு முதல் நன்மை செய்வது போல் செய்கிறான், பின் முற்றிலும் அழைத்து விடுகிறான். இந்த உலகில் உள்ள செல்வங்களை உருவாக்கி வைப்பதும் அழைப்பதும் இறைவனே. நன்றி, வணக்கம்.
பாசங்கள் பசங்கள்
வணக்கம் நேர்களே. உலகம் கண்டிராத ஒரு பேரவலத்தை ஈழத்து தமிழினம் சந்தித்த மாதம் இது. 2009 மே 18 நாள் ஈழத்தமிழினம் அடைந்த இன்னல்களுக்கு, அதன் ஒப்பாரிகள் ஓலங்களுக்கு ஓர் அளவே இல்லை. எந்த உலக நாடுகளில் காதுகளிலும் இந்த ஒலி விழவே இல்லை. அதன் வடுக்களோடு இன்றும் அந்த இனம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நெஞ்சில் நிறைந்த சோகத்தோடு வருடங்கள் வருடங்கள் வருகின்ற மே மாதங்கள் அதன் எண்ணங்களை, தான் பட்ட தாக்கங்களை எண்ணி துன்பப்பட்டு கொண்டே உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றன. எந்த உலக நாடுகளும் ஏதோ சாக்கு போக்காக ஏதோ செய்ய முயற்சி செய்து அவை முயன்று தோற்றது போல் பாசாங்கு செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மாதம் 2022 மே மாதத்திலும் நம்மை வந்து சேர்ந்திருக்கின்றது. போராட்டக் களத்திலே ஆகுதியான மாவீரர்களுக்கும் இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் தமிழ்த்தென்றல் வானொலி தனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றது.
பெண்களின் கருப்பைகள் கிழியட்டும், நிர்வாணமாக எங்களை நடக்க விட்டவர்களே, உங்கள் தாய் தந்தையர் பைத்தியம் பிடித்து ஆணை கிழித்து தரக்கடிதாலையட்டும். எங்கள் இளைஞர்களை மின்சாரம் செலுத்தி சித்திர வகையில் சாகடித்தீர்களே. உங்கள் தலையில் பெருமின்னல் பேரிடிக்கட்டும். எங்கள் சகோதரிகளை கதற கதற சீரழித்த சிங்களவன் மாளிகையில் விருந்து கும்மாளமிட்டவர்களே, உங்கள் வீட்டு உணவெல்லாம் நஞ்சோகட்டும். நரமாமிசம் புசித்தவர்களே, உங்கள் நாடி நரம்பெல்லாம் நசுக்கி வெளிவரட்டும். இன்னும் 6000 ஆண்டுகளுக்கு புல் போட்டு முளைக்காது போகட்டும். அலை பேரலை போட்டி எழுத்து அத்தனையும் கடல் கொண்டு போகட்டும். நீ இருந்த இடமே இல்லாமல் போகட்டும். நாசமாக போகட்டும், நாசமாக போகட்டும், நிர்மூலமாக போகட்டும், நிரந்தரமாக போகட்டும், நிரந்தரமாக போகட்டும். குழந்தைகளை மட்டும் நான் சபிக்க மாட்டேன். குழந்தைகள் எங்கிருந்தாலும் குழந்தைகளே, அவர்கள் நீடூழி வாழட்டும். அவர்கள் நீடூழி வாழட்டும். எம் குழந்தைகள் இதயம் கிழித்து இருந்தாலும், எம் குழந்தைகள் தலை சிதறி செத்தாலும், குழந்தைகள் வாழட்டும். குழந்தைகள் சிரிக்கட்டும். குழந்தைகள்
மோகன், அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் பிரபான் அவர்களுக்கு நெருங்கிய படையணியில் ஒரு தளபதியாக இருந்தவர். அவர் கடந்த 2009 அங்கிருந்து தப்பி சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் தஞ்சம் கோரி அங்கு தலைமறைவாக இருந்தார். தற்போது முதன்முறையாக ஊடகத்தின் வாயிலாக, குறிப்பாக தந்தி செய்திகளுக்காக ஸ்கைப் வாயிலாக பல்வேறு கேள்விக்கு பதிலளிக்க இசைந்து தற்போது நம்முடன் இருக்கிறார். அவருடன் நம்முடைய கேள்விகளை தொடுப்போம், வாருங்கள். வணக்கம். அந்த 2009 என்னதான் நடந்தது? பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த போரில் இந்த போரின் வெற்றிக்கு வந்து வித்திட்டார்கள் என்று ஒரு புறம் சொல்லப்படுகிறது. அது தவிர உண்மையிலேயே நீங்கள் அந்த காலகட்டத்தில் களத்தில் இருந்திருக்கிறீர்கள். 100,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே உண்மையிலேயே அப்படி என்ன நடந்தது? இங்கே உண்மையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களா? என்ன நடந்தது?
மன்னார் மாவட்ட மறைமாவட்ட ஆயர் திரு ஜோசப் பாண்டகை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். 156,000 மக்கள் அங்கு இருந்த பதவியில் இருந்து இல்லாமல் போயிருக்கணும். அப்படி பார்க்கும்போது 186,000 பேர் கடைசி நேரங்களில் அந்த போரில் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். இறுதி போரில் பல நாடுகள் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் உதவி செய்து இந்த போரை வெற்றி கொண்டது என்பது உண்மை. இதில் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள், அதேநேரம் இந்தியா, இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் குற்றம் சொல்லுவதை விட இந்த நாடுகள் எல்லாமே எதிரெதிர் நாடுகளாக இருந்த அத்தனை நாடுகளும் விடுதலை தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை முற்று முழுதாக முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இந்த போரை முடித்து விட்டார்கள்.
கடந்த காலங்களில் வல்லரசு நாடுகளை எதிர்த்து புலிகள் இயக்கம் கடுமையான போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஆனால் 2009 இறுதி போர் என்கிற அளவிற்கு இந்த சூழ்நிலை செல்ல காரணம் என்ன?
இறுதி நேரத்தில் முழுமையான உதவியை வளர்க்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவுடைய தொழில்நுட்ப ராணுவ தொழில்நுட்பவியலாளர்கள் நேரடியாகவே களத்தில் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் பவுனியாவில் அமைந்திருக்கின்ற ஒரு ராடார் நிலைய விடுதலை புலிகள் ராடார் நிலையத்தை தாக்கிய போது அதில் இந்திய தொழில்நுட்ப ராணுவ சிப்பாய் காயமடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படி நேரடியாகவே வந்து நின்று அந்த களத்தில் நின்று எங்களை தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை இல்லாமல் பண்ண வேண்டும்
குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பொறுத்தவரை நமக்கு வெற்றி கிட்டுவது நிச்சயம், ஒரு நாள் ஈழம் கிடைப்பது நிச்சயம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தோல்வி என்று ஒன்று வந்தால் அது நம்மில் இருக்கும் யாராவது காட்டிக் கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இப்போ வந்து இந்த போராட்டம் தோல்விக்கு கருணா ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே அந்த நிலை உண்மை இருக்கிறதா?
வீரக பாண்டிய கட்டப்பொம்மனுக்கு கிட்டப்பன் இளத்தை பொறுத்தவரையில் பண்டாரவன்னியனுக்கு எதிரான காக்கவன்னியன், கடைசியாக தமிழர்களுடைய நிலையில பிரபாகரனுக்கு ஒரு கருணா. இது வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட முடியாது. ஆனால் வரலாறுகள் இப்போது திரிக்கப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட குறிக்கப்பட்ட குறுகிய காலத்திலே திரிக்கப்படுகின்ற நிலைமை வருகின்ற போதுதான் நாங்கள் அதை வெளியில் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். போர் முடிகின்ற போது ஸ்ரீலங்காவில் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகின்றது. இன்று 6 வருடம் நெருங்குகின்ற போது அங்கு 10 வயதாக இருந்த ஒரு பிள்ளைக்கு இன்று 16 வயசு. இப்போது அவர்கள் வரலாறு தெரிய வேண்டியவர்கள். அந்த வரலாறு தெரிய வேண்டியவர்களுக்கு பிள்ளையான தகவல்களையும் பிள்ளையான வரலாறுகளையும் சொல்வதனூடாக அந்த வரலாறுகள் பின்னர் மறைக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக பேச வந்தது. ஏனையவர்களில் சிலர் எங்களுக்குள்ளே இருந்தே காட்டிக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக பெரும் காட்டிக் கொடுப்பாக கருணாவனுடைய காட்டிக் கொடுப்பு நிகழ்ந்தது. இதில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. நீண்ட காலமாக எங்களுடைய போராட்டத்தில் ஒரு படைத்தளபதியாக இருந்து வழி நடத்தியவர், எங்களுடைய ராணுவ தொழில்நுட்ப படைபல ரகசியங்கள் கணிசமாக 90% தெரிந்து வருதல், இன்னும் ஒரு எதிரி படைக்கு போய் தகவல் கொடுக்கின்ற போது எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் என்பது சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் கருணாவனுடைய காட்டிக் கொடுப்பு என்பது இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது.
அதாவது இறுதிக்கட்ட போருக்கு முன்பாகவே கிழக்கு மாகாணத்திலிருந்து பிரபாகரன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வடக்கு மாகாணத்திற்கும் நியமிக்கப்பட்டிருந்த போராளிகளை கருணா மீண்டும் கிழக்கு மாகாணத்திற்கு வருமாறு அழைத்ததாகவும், அதே நேரம் நீங்கள் உங்களை போன்றவர்கள் எப்படி நாங்கள் வருவது என்று கேட்டபோது இலங்கை ராணுவத்தினரை தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களை அழைத்து வருவார்கள் என்றெல்லாம் கருணா சொன்னதாகவும் அறிகிறோம். அது குறித்து சொல்லுங்க.
அதாவது குறிப்பாக எங்களோட அப்போது தொடர்பில் இருந்த தொலைபேசி தொடர்பில் இருந்த கருணா ஒரு செய்தியை சொன்னார். 2 வழிகளில் எங்களை மட்டக்களப்புக்கு தலைவருக்கு தெரியாம வரைச்சு. அப்போது நாங்கள் எதிர்த்து கதைக்க முடியாது என்பதை விட எதிர்த்து கதைக்க கூடாது என்பதற்காக எப்படி நாங்கள் வருவது? ஒன்று காட்டு வழியின் ஊடாக, வனாந்திர பாதைகளின் ஊடாக அடுத்த பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து அந்த பக்கத்தால் வர சொன்னார். நாங்கள் சொன்னோம் அது சாத்தியப்பட முடியாதவர்களையும் இடையில் பல படையணிகளுடைய இடங்களை தாண்டி நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது, அப்படி வர முடியாது. இன்னும் ஒன்று சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணத்து முன்னரங்க காவல் பணிகள் தான் எங்களுடைய பணி அப்போது இருந்தது. அப்போது சொன்னார், நீங்கள் ஆயுதங்களை எல்லை காவலர் எல்லைகள் போட்டுவிட்டு ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதிக்குள் வாங்கள், ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் அங்கு வந்து உங்களை சந்திப்பார்கள். அந்த அப்போது சொன்னார், எனக்கு ஒரு சின்ன ஞாபகம், அப்போது மட்டக்களப்புக்கு ஸ்ரீலங்காவினுடைய ராணுவ தளபதியாக இருந்த கர்னல் அண்டனிஸ் என்று சொல்லப்படுகின்ற நபர், கர்னல் அண்டனிஸ் இன்னும் ஒன்று சாந்த கொட்டை கூட, இந்த 2 பேருடைய பெயர்களையும் சொல்லி இவர்களிடம் நான் சந்தித்திருக்கின்றேன், இவர்கள் உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள், நீங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்து சேர்வதுதான் உங்களுடைய பணி, மிச்ச ஏனைய வேலைகள் எல்லாம் நான் செய்து விட்டேன், உங்களை கடல் வழியாக கப்பல் மூலம் கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டு விடுவார்கள். அப்போதுதான் நாங்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்விடும் என்பதற்காக நாங்கள் தலைவரிடம் சொன்னோம். இப்படி செய்தியை சொல்லுது கருணா, இதுக்கு என்ன முடிவு? அதற்கிடையில் பல பிரச்சனைகள் நடந்து முடிந்து விட்டது.
அந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா அதாவது சிங்கள ராணுவத்திற்கு எதிராக நீங்கள் ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தி வருகிறீர்கள். ஆனால் ஒரு கிழக்கு மாகாணத்தின் தளபதியாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தரைப்படை தளபதியாக இருந்தவர் கருணா, அவர் வந்து ஏற்கனவே சிங்கள ராணுவத்தோடு ஒரு ரகசிய தொடர்பை வைத்திருக்கிறார் என்று உங்களுடைய தலைமைக்கு, அதாவது திரு பிரபாகரன் அவர்களுக்கு தெரிந்திருந்தும், ஏன் வந்து அதற்கு குறித்த நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுதான் உங்கள் தோல்விக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று நினைக்கிறேன். தரைப்படை தளபதியாக இருந்தவர் கருணா, அவர் வந்து ஏற்கனவே சிங்கள ராணுவத்தோடு ஒரு ரகசிய தொடர்பை வைத்திருக்கிறார் என்று உங்களுடைய தலைமைக்கு, அதாவது திரு பிரபாகரன் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஏன் வந்து அதற்கு குறித்த நடவடிக்கை எடுக்கவில்லை? அதுதான் உங்கள் தோல்விக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது என்று நினைக்கிறீர்கள்.
கருணா அந்த இடப்பட்ட காலத்தில் தலைவரோடு மோத வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் தனக்கு தெரிந்த ஒரு விடயம் எதிரியிடம் சரண பண்ணுவது, அந்த எதிரியிடம் சரண பண்ணுவதை தான் அந்த வேலையை அந்த அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் செய்து கொண்டது. அது சமாதான ஒப்பந்த காலமாக இருந்ததால் கருணாவனுடைய போக்குவரத்து வசதிகள் அப்போது இருந்ததன் காரணமாக அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள், குறிப்பாக நான் சொல்லுகின்ற கேர்னல் லண்டன் என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அப்போது ஸ்ரீலங்காவுடைய ராணுவ தலைவர் அந்த அண்டனிஸ்டோட தொடர்பு கொள்ளப்படுவதும், சாந்தங்கோட்டை கூட வந்துகின்ற ஒரு ராணுவ தளபதியோட தொடர்பு கொள்வதும் அவருக்கு அப்போது அது பெரிய விஷயமாக பார்க்கவில்லை. அப்போது நாங்கள் ராணுவ தளபதிகளுக்கு இடையிலும் விடுதலை புலிகளுடைய தலைவர்களுக்கு தளபதிகளுக்கு இடையிலும் சில சந்திப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் நடப்பது என்னவென்றால், இந்த எல்லை பிரச்சனைகள், அங்கு நடக்கின்ற யுத்த நிறுத்த மீறல்கள் தொடர்பாக, அப்போது போராளிகளுடைய அரசியல் பணிகள் தொடர்பாக ராணுவ தளபதிகளுக்கு இடையிலான சந்திப்புகள் நடைபெறும். அந்த நேரம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சந்திப்பின் நிமித்தமாக கருணாவுடைய இந்த இறுதி நேர சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த
சந்தர்ப்பம் பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய தளபதிகளாக ஒருவராக இருந்த கருணா வந்து தலைவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறார், இதற்கு என்ன காரணம்?
இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய அமைப்பு ஒரு ஒடுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை, அதை நேரம் வெளிப்படுத்தன்மை, இந்த மூன்றும் இருக்கின்றவர்கள் தான் போராளிகளாகவும் தளபதிகளாகவும் இருந்தார்கள். இதில் குறிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கண்ணாவனுடைய சில பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. அது ஒரு தளபதி
ஒரு போராளியையும் தாண்டி
அதுகளுக்கு அப்பால் ஒரு தனிப்பட்ட ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகள் தலைவருக்கு தெரிய வந்துட்டு தலைவருக்கு தெரிய வந்த பிறகு தலைவருடைய முடிவுகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுடைய இயக்கத்தை கட்டமைப்பதற்காக பல தியாகங்களை செய்தவர்கள் எங்களுடைய போராளிகள். அதில் ஒழுக்க கட்டுப்பாடை கொண்டு வருவதற்காக பல நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. அது ஒரு காலம், அது இறுக்கமான ஒரு மிகப்பெரும் படையை உருவாக்குவதற்கு முன்பு ஒரு சிறிய ஒரு ராணுவ கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு ஒழுக்க கட்டமைப்பினூடான நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைகளில் பல கணிசமான விஷயங்கள் நடந்திருக்குது, நடந்திருக்கும், உங்களுக்கு தெரியும், நீங்க அறிந்திருப்பீர்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படியாப்பட்ட தண்டனைகள். ஆனால் கருணாவனுடைய காலம் என்பது அது வளர்ச்சி பெற்ற ராணுவ காலமாக ஆயினதால் அந்த பிரச்சனைகளை சுமூகமாக பேசி சிறு சிறு தண்டனைகளின் ஊடாக திருத்துவதன் அடிப்படை நிகழ்வு நிகழ்ந்துவிட்டது. விடுதலை புலிகள் அமைப்பு அப்போது மிகப்பெரும் தண்டனைகளை கொடுப்பதாக இல்லை. ஆனால் கருணாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் கருணாவும் அப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கான மிகப்பெரும் தண்டனைகளை கொடுத்தரும் தளபதி. ஆக தான் செய்த வேலையை தனக்கும் நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் கருணாவுக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடுதான் தலைவர் அவர்கள் அங்கு வந்து சந்திக்க சொன்ன உடனே ஏற்பட்ட முரண்பாடு. தலைவருக்கு தன்னுடைய பிரச்சனைகள், நிதி சார்ந்த கணக்குகள் சரியாக கையளிக்கப்படாமல் ஏனைய பிரச்சனைகள் எல்லாமே தலைவருக்கு தெரிந்து விட்டது. இந்த தெரிந்து விட்டால் பின்னர் நான் அங்கு சென்றால் பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்ச உணர்வு. மற்றும்படி தலைவர் அவர்களிடம் சொல்லும் போது கர்ணாவுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுப்பதற்காக தலைவர் இருக்கவில்லை.
சமாதானத்திற்காக நான் உடன்பட்டேன், அதற்கு அது வந்து தலைவருக்கு பிடிக்கவில்லை, எனவே வந்து நான் எச்சரிக்கப்பட்டேன், நான் துரோகி என்று தலைவரே நேரடியாக என்னை விமர்சித்தார். அதன் பின்னர் அந்த இயக்கத்தில் இருந்து என்ன செய்வது என்றுதான் நான் வெளியேறிவிட்டேன். அதன் வெளியேறிய பின்னரும் நான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார், அது பத்தி சொல்லுங்க.
இதில் உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் தன்னுடைய அரசியல் நலனுக்காக சொல்லுகின்ற வார்த்தைகள் இப்போது அவர் காட்டிக் கொடுக்கவில்லை என்பதும், அதே நேரம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தலைவர் தடையாக இருக்கின்றார் என்பதும் முழுமையான குற்றச்சாட்டு, முழுமை அல்ல. இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க சொன்னதும் தலைவர் அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு வர முடியுமா என்பதை, உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசாங்கம், ஸ்ரீலங்கா அரச தலைவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு உடன்படிக்கையும் சரியாக செய்ததாக வரலாறு இல்லை. ஆக இந்த ஒஸ்லோ ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்டி தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கையெழுத்திட்டதுதான் பிரச்சனை என்று சொல்லி கர்ணா சொல்லுவோம். அப்படி அல்ல, தலைவர் அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக என்ன பலனை பெறலாம், உலகத்தினுடைய அந்த டைம் அந்த நேரம் இருந்த பூகோள அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 11 என்று சொல்லப்படுகின்ற பூகோள அரசியல் நிலைமைகளுக்கு பின்னால் தலைவர் எப்படி செயற்பட வேண்டும் என்பதை எங்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்த பாலசிங்கம் ஊடாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்த சொன்னவரே தலைவர் தான்.
அதாவது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேரடியாக கருணாவை துரோகி என்று சொன்னார். அதுக்கு என்ன காரணம்?
அப்படி ஒரு காலமும் சொல்லவில்லை. அப்படி எந்த காவல் எடுக்கும்? கர்ணா பிரிந்து போய் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களுடைய ராணுவ ராஜ்யங்களை சொல்லிய பின்னர் கூட தலைவர் அவர்கள் நேரடியாக எந்த இடத்திலும் கர்ணாவை துரோகி என்று சொல்லவில்லை.
இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு என்னன்னா, அதாவது ஒரு நம்பகமற்றவர்களை திறமையற்றவர்களை நம்பி தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து கடலை நோக்கி சென்று விட்டார். அதனால்தான் அவருக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அவர் இதே கொரிலா போராட்டத்தை மீண்டும் துவங்கியிருந்தால், அதாவது காட்டுப்பகுதிக்கு வந்திருந்தால் இந்த போராட்டம் முடிந்திருக்காது. எனவே இந்த போர் யுக்தியில் ஏற்பட்ட விஷயங்கள் தான் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
தன்னுடைய சொந்த பணத்தில் கைத்துப்பாக்கி வாங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் மக்களுடைய மிகப்பெரும் பலத்தாலும் மக்களுடைய மிகப்பெரும் உதவியாலும், அதாவது குறிப்பாக தமிழ் மக்களால், எந்த ஒரு அரசும் இந்த விடுதலை போராட்டத்துக்கு உதவி செய்யவில்லை. கடினமான விடுதலை போராட்டங்களுக்கு அரசுகள் தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்து உதவிகள் செய்திருக்கின்றது. ஆனால் விடுதலை போராட்டம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு எந்த ஒரு அரசும் உதவி செய்யலாம். ஆனால் தமிழ் மக்களுடைய உதவியினூடாக
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
បាទវិទ្យុយើងផ្សាយនៅក្នុងពីរដងក្នុងមួយសប្តាហ៍គឺថ្ងៃអង្គារចាប់